கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் அந்த வேண்டுகோளை அம்பாளின் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவை தவறாது செய்து முடிப்பதாக சொல்லி தன்னுடைய வாஜஸ்தலமாக தஞ்சை திரும்பினார். தஞ்சையில் தனது பங்காரு காமாட்சி பூஜா கிரமங்களில் ஈடுபட்டு புதுக்கோட்டையில் செய்வதாக ஏற்றுக்கொண்ட சமாச்சாரத்தை மறந்து போனார். மதுரை மீனாட்சி சம்பந்தமான திருப்பணி செய்ய ஏற்றுக்கொண்ட விஷயத்தை அறவே மறந்தார். ஒரு நாள் இரவு சொப்னத்தில் புதுக்கோட்டையில் சந்தித்த மனிதர் ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் முன் தோன்றி, ஏனப்பா, நான் கேட்டுக்கொண்டதை மறந்துவிட்டாயா? எப்போது நீ மதுரை வருகிறாய் என கேட்டார். ஸ்ரீ சாஸ்திரிகள் தூக்கத்திலிருந்து உதறி எழுந்து தான் செய்த பிழைக்கு வருந்தி உடனே ஸ்ரீ மதுரை மீனாட்சியை பற்றிய 9 கிருதிகளை பண்ண ஆரம்பித்தார். கிருதிகளை முடித்தபின் தனது சிஷ்யரான அலசூர் கிருஷ்ணய்யருடன் மதுரை சென்று மீனாட்சி சன்னதி முன் அமர்ந்து தான் செய்த 9 நவரத்ன மாளிகா கீர்த்தனங்களை பாடி அவள் திருவிடுகளில் அர்ப்பணித்து கோயில் மரியாதைகள் பெற்றார். ஸ்ரீ சாஸ்திரிகளின் சொப்பனத்தில் தோன்றியவர் ஸ்ரீ மீனாட்சியின் பிராணநாதரான ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்பவர்தான். தனது பாரியின் சுகுணங்களை பரம தேவி பக்தரான ஸ்ரீ சாஸ்திரிகள் மூலம் மங்களாசனம் செய்யப்பட வேண்டும் என அவர் நினைத்திருக்கலாம். இந்த வகையில் உதித்தவை ஸ்ரீ மதுரை மீனாட்சி நவரத்ன மாளிகா கிருதிகள். காமாட்சி பட்டர் என்ற பெயர் கொண்ட ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் என்ற நாத யோகி அருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி நவரத்ன மாளிகை கிருதிகளை இனி நாம் சேவித்துக் கொள்வோம். இந்த 9 கிருதிகளின் ராக தாள லட்சணங்கள் பற்றி இனி நாம் ஆராய முயல்வோம். இந்த 9 சங்கராபரண ராகத்தில் ஆரம்பித்து சங்கராபரண ராகத்தில் முடிவதாக கூறலாம். இந்த 9 கிருதிகள் பின்வருமாறு. முதல், தேவி மீனநேத்ரி என்ற சங்கராபரண ராக கீர்த்தனம். தாளம் ஆதி, பாஷை தெலுங்கு, பஞ்சம எடுப்புடன் இந்த கீர்த்தனம் ஆரம்பமாகிறது. இரண்டாவது கீர்த்தனம், தேவி நீ பத சாரசமலே என்பது. இது காம்போஜி ராகத்தில் செய்யப்பட்டு ஆதி தாளத்தில் அமைக்கப்பட்டது. பாஷை தெலுங்கு. இக்கிருத்தியும் பஞ்சம எடுப்புடன் ஆரம்பமாகிறது. மூன்றாவது கிருதி நன்னு புரோவ லலிதா என்பது. ராகம் லலிதா, 15வது மேளத்தின் ஜன்யம். தாளம் மிஸ்ரச்சாப்பு, பாஷை தெலுங்கு, எடுப்பு மத்தியமம். நான்காவது கிருதி மரிவேரகதி என்ற பிரசித்தி பெற்ற ஆனந்த பைரவி கீர்த்தனம். தாளம் மிஸ்ரச்சாப்பு, பாஷை தெலுங்கு, மறுபடியும் பஞ்சம எடுப்பு. ஐந்தாவது கிருதி மாயம் மணி என்ற ஆகிரி ராக கீர்த்தனம். தோட்டிராக ஜன்யம், ஆதி தாளம், தெலுங்கு பாஷை, ஷட்ஜம எடுப்பு. ஆறாவது கீர்த்தனம் மீனலோச்சனி என்ற தன்யாசி ராக கீர்த்தனம். தோடி ஜன்யம், தாளம் மிஸ்ரச்சாப்பு, பாஷை தெலுங்கு, மறுபடியும் மத்தியம எடுப்பு. ஏழாவது கீர்த்தனம் ராவே பர்வத்ராஜகுமாரி என்ற கல்யாணி ராக கீர்த்தனம். ஜம்பதாளம், தெலுங்கு பாஷை, ஷட்ஜம எடுப்பு. எட்டாவது கீர்த்தனம் புரோவு புரோவு என்ற அழகிய கீர்வாணி ராக கீர்த்தனம். இது 21வது மேளத்தின் மேளம். ஆதி தாளம், பாஷை தெலுங்கு, தீர்க்கமான மத்தியமம், நியாசஸ்வரமாக கொண்ட ராகம் இது. கடைசியான 9வது கிருதி சரோஜு தலநேத்ரி என்ற பிரம்மாண்டமான கீர்த்தனம். ராகம் சங்கராபரணம், தாளம் ஆதி, பாஷை தெலுங்கு, ஷட்ஜம் எடுப்பு. மேற்காணும் 9 கீர்த்தனங்களில் கல்யாணி ராக கீர்த்தனை தவிர மற்ற 8 கிருதிகளையும் சுத்த மத்தியம சக்கர ராகமேளங்களிலேயே ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் அமைத்தார். தசவித கமகங்கள் நிறைந்த இந்த நவரத்ன மாளிகா கிருதிகள் மூலம் கமகங்களின் குழைவுகளை அமைத்து அம்பாளான ஒரு ஸ்வரத்தை அந்த ஸ்வரஸ்தானத்தில் நிறுத்தி அந்த நாத பிரம்ம சுரூபத்தை சுற்றி சுற்றி வரும் கமகங்கள் மூலம் தனது வாத்சல்ய பக்தியின் பல குழைவுகளை வெளிப்படுத்தி இந்த கிருதிகளை ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் ஸ்ரீ மீனாட்சி தேவியின் திருவடிகளில் சமர்ப்பித்தார். இந்த கிருதிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகங்களின் கமக விசேஷங்கள், அவ் எப்படி ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகளால் ராகங்களின் பிரத்யேக சுரூபங்களை விதவிதமான சஞ்சாரங்கள் மூலம் நிரூபணம் செய்ய உபயோகப்பட்டன என்பதை ஸ்ரீமதி வித்யாசங்கர் நமக்கு விளக்கியுள்ளார்கள். அவர்கள் குறிப்பிட்டுள்ள உதாரணங்கள் சில பின்வருமாறு. முதலாவதாக ஆகிர ராக கிருதியை எடுத்துக்கொள்வோம். கிருதி மாயம்மணி என்று ஆரம்பமாகிறது. வழி என்ற கமகத்தை மாட்லாட்ட ராதா என்ற பல்லவி பகுதியிலும், நியாயமா மீனாட்சம்மா என்ற அனுப்பல்லவி பகுதியிலும், த நீ என்ற ஸ்வரங்கள் சேரும் இடத்தில் நிஷாத ஸ்வரஸ்தானத்தில் வைத்து, மீனாட்சம்மா நீ அம்மா அம்மா என்று கதறி கூப்பிடும் என்னிடம் ஏன் பேச மாட்டேன் என்கிறாய் என உரிமையுடன் குழைந்து கேட்கிறார். ஒரு ஸ்வரத்தில் நின்று இரண்டு அல்லது மூன்று அல்லது நாலந்து ஸ்வரங்களை வளைத்து குழைவுடன் கொண்டுவர உபயோகப்படும் வழிகமகத்தின் மூலம் ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் பரமப்பிரமையுடன் நதாம்பத ஸ்வரூபிணியான அம்பாளை ஆராதித்தார். ஸ்வரங்களை கமகங்கள் மூலம் அலங்கரித்து நைவேத்தியம் செய்தார். ஆகிர் ராக பல்லவியில் நிஷாதம் கார்வையுடன் அச்சலமாக அமைந்து பக்க ஸ்வரங்களின் சேர்க்கை சுழலுடன் ஜாருவுடன் பஞ்சமத்திற்கு வரும் அழகு தனி அழகு என ஸ்ரீமதி வித்யாசங்கர் நமக்கு விளக்கியுள்ளார்கள். இரண்டாவது கீர்த்தனம் மறிவேற கதி என்ற ஆனந்த பைரவி கிருதி. பல கமகங்கள் மூலம் அந்தர காந்தாரத்தின் அழகை குழைத்து குழைத்து அர்ப்பணித்து அம்பாளை ஹிருதயாகாசத்தில் நிறுத்தி நாரத பக்தி சூத்திரம் பின்வரும் வகையில் விவேகிக்கும் நிலையை நாத யோகியான ஸ்ரீ ஷியாமசாஸ்திரிகள் அடைந்தார். தத்பிராபிய ததேவாலோகயதி ததேவ ஸ்ருணோதி ததேவ பாஷயதி ததேவ சிந்தயதி. இந்நிலையில் யோகிகள் தங்கள் பக்தி யோக சாதனை மூலம் அடைவது பரமானந்த மகோன்னத அனுபவ சமாதி நிலை. அந்த நிலை அடைந்தபின் அந்த பரபிரம்மத்தையே பார்த்துக்கொண்டு அந்த பரபிரம்ம எழுப்பும் நாத பிரம்மத்தையே அனுபவித்து கேட்டுக்கொண்டு அந்த நாத பிரம்மத்துடன் சம்பாஷித்துக் கொண்டு அந்த நாத பிரம்மத்தையே நினைவில் நிறுத்திக் கொண்டிருக்கும் நிலைதான் அந்த மகோன்னத நிலை. இந்த நிலையையே உபனிஷத்து யாவை பூமா தத் அமிர்தமத யதல்ப தன்மர்த்தியம் என விவரித்தது. பூமா என்ற அமிர்தமயமான நிலையில் பரபிரம்ம தியானத்தில் ஈடுபட்டு ஒருமுகப்பட்டு எல்லாவற்றையும் மறந்து அந்த அமிர்த பானத்தின் சுகத்திலேயே நாத யோகிகள் நிலைத்துள்ளார்கள். இதுதான் அந்தரகாந்தார பானாமிரத ஆனந்த பைரவி தத்துவம் என்பதை ஸ்ரீ ஷியாம சாஸ்திரிகள் நமக்கு காட்டிக் கொடுத்துள்ளார். தஞ்சை பங்காரு காமாட்சியின் அந்தரங்க பக்தரான ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள் ஸ்ரீ சங்கீத சுவாமிகள் குருமுகமாக அபார சங்கீத ஞானம் பெற்று குருமண்டல ரூபிணியான அம்பாளுக்கு மதுரையில் விசேஷ ராகரத்னங்களாகிய மணிகள் கொண்ட நவரத்ன மாலையை சாற்றினார். தம்பூராவுடன் அவர் நவரத்ன மாலைக்கு அக்கதிகளை பாடியதை கேட்ட ஒரு நாதோபாசகர், அப்பா நீ தம்பூராவுடன் தான் பாடினாயா, நீ பாடிய போது வீணை வாசிப்பது போல் அல்லவா இருந்தது என்று கேட்டதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாதோபாசகர் ஸ்ரீ ஷியாமசாஸ்திரியின் தம்பூராவிற்கு ஒரு யாழை முகத்தை சேர்த்தது பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் குரல் வீணை போல் ஒலித்ததற்கு காரணம் வீணைக்கு விசேஷமான கபகங்களை வெகுவாக இந்த நவரத்ன மாலை கிருதிகளில் சேர்த்ததுதான்.